தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகள் உம்முடையது, நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை போஷிக்கின்றீரப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற உம்முடைய மன்னாவை பகிர்ந்து தாரும். வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈதினையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மகிழ்ச்சி நிறைந்த லெந்து காலத்தில் வருகின்ற இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் தேவனோடு நடந்த பழைய ஏற்பாட்டினுடைய முற்பிதாக்கள் அல்லது தேவ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். ஒருவேளை கடந்து வந்த வாரங்களில் தேவனோடு கூட நடந்த நோவாவின் வாழ்வை சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து ஆபிரகாமினுடைய வாழ்க்கை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆனால் இந்த நாளிலே நாம் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியில் யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். யோசேப்பு நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான அல்லது அநேக காரியங்களை நாம் யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்து நாம் படித்திருக்கின்றோம். அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதியிலிருந்து யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது யோசேப்பு என்று அவனுடைய பிறப்பை குறித்து நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் அங்கே யோசேப்பினுடைய பிறப்பை குறித்து முதலாவது சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். வாசியுங்கள், ஆதியாகமும் 30வது அதிகாரம் அங்கே வசனங்கள் 22. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். 23வது வசனம், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று, இன்னும் ஒரு குமாரனை தருவார் என கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய பிறப்பில் யோசேப்பு பிறந்த பொழுது அவருடைய தாய் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், தேவன் எனக்கு இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்கிற நம்பிக்கையில் தூர தரிசனத்தில் அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டான். யோசேப்பு பிறந்ததினாலே வேதம் சொல்கிறது ராகேலின் வாழ்வில் இருந்த நிந்தை நீங்கியது. நீண்ட நாட்களாக அவள் வாழ்க்கையில் இருந்த ஒரு நிந்தை நீங்கினதை பார்க்கிறோம். யோசேப்பு பிறந்த பொழுது அவள் சொன்ன வார்த்தைகள் ஒன்று, தேவன் என்னை நினைத்தருளினார் என்று சொல்லுகிறார். உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருந்தும் தேவன் என்னை நினைத்தார் என்று சொல்லுகிறார். தேவன் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தார் என்பதையும் அவள் தீர்க்கமாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அவருடைய கர்ப்பத்தில் இருந்த அடைப்புகளை அல்லது தடைகளை எல்லாம் மாற்றினார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது, குழந்தைகள் பிறக்கும் போது நம்ம பல பெயர்களை வைக்கின்றோம். ஆனால் இங்கே யோசேப்பு பிறந்த பொழுது அவளை யோசேப்பை பெற்றெடுத்த தாயினுடைய வாழ்க்கையில் அவள் பல காரியங்களை நினைவு கூர்ந்தாள். அநேக காரியங்கள் அவள் மனதில் வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஒரு மாற்றம் அங்கே உருவானதை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு என்று சொன்னால் மாற்றத்தை உருவாக்குவதற்காக அல்லது மாற்றத்தை சொல்லுவதற்காக பிறந்தவன். அவளுடைய வாழ்க்கையில் இருந்த நிந்தை மலடி என்கிற நிலை மாறியது. தேவன் என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யோசேப்பு என்று சொன்னவுடனே அநேக காரியங்கள் நமக்கு ஞாபகத்தில் வரலாம். ஆனால் சுருக்கமாக சொல்லப்போனால் சில காரியங்கள் நம்ம எப்பொழுதுமே யோசேப்புக்கு என்றே சொல்லுவோம். அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன என்று பார்த்தால், முதலாவது நம்முடைய நினைவுக்கு வருவது அவன் ஒரு சொப்பனம் காண்கிறவன் அல்லது சொப்பனத்தை அதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறவன் என்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். யோசேப்பின் வாழ்க்கையில அவன் தன் வாழ்க்கையை குறித்தும் தன் குடும்பத்தை குறித்தும் தன் எதிர்காலத்தை குறித்தும் சொப்பனம் கண்டான். அதே போல ராஜா கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறவனாக இருந்தான். சிறையில் இருந்த காலத்தில் பான பாத்திரக்காரனும் அங்கே சுயம் அங்கே வேலை செய்த மனிதனுடைய வாழ்க்கையில இருந்த சொப்பனத்திற்கும் அவன் பதில் சொல்லுகிறவனாக அவன் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவனுடைய வார்த்தைகளின் படி நடந்தது என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். மாத்திரமல்ல, யோசேப்பு என்று சொன்னவுடனே நமக்கு இன்னும் அதிகமாய் ஞாபகம் வருகிற காரியங்கள் ஒன்று என்னவென்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அல்லது வெற்றிக்கு உருவாவதற்கு முன்பதாக அவன் பட்ட பாடுகள், அவனுடைய வாழ்வில் வந்த தோல்விகள், அவனுக்கு இருந்த பெரிய சேலஞ்சஸ், வாழ்க்கையில பலவிதமான எதிர்ப்புகள், அது மாத்திரமல்ல அவன் வாழ்க்கையில் அவன் கண்ட மிகப்பெரிய வெற்றியையும் கூட நாம் நினைவுபடுத்தலாம். மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஞாபகப்படுத்துகிற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் அவனோடு கூட அவரை பகிர்ந்து கொண்டார் என்பதையும் நாம் நினைவு கூறுகிறோம். என்னென்று சொன்னால், அநேக சூழ்நிலைகளில் அவன் வாழ்க்கையில வந்த ஏற்றத்தாழ்வுகளில், அவனுடைய தோல்வியின் நடுவில், அவன் வெற்றியின் நடுவில், தனிமையின் நடுவில், கைவிடப்பட்ட நிலையில், தவறாக பழிசாட்டப்பட்ட நேரத்தில், தேவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டதையும் ஞாபகப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், ஒருவேளை இந்த சிந்தனையோடு கூட தான் யோசேப்பின் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், யோசேப்பு ஏதோ ஒரு வாழ்வு காலத்தில் வாழ்ந்து விட்டு தன் வாழ்க்கையை முடித்த மனிதன் அல்ல. அவன் 17 வயதில் அவனுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் ஆரம்பித்து அவன் முதிர் வயது வரையிலும் அவன் வாழ்க்கையில் தேவனோடு கூட நடக்கிற ஒரு மனிதனாகவே வாழ்ந்தான். இன்றைக்கு அநேகர் தேவனோடு நடக்கிறார்கள், சில காலங்கள், சில வருடங்கள் அல்லது சில சூழ்நிலைகள். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் இவ்விதமாய் சொல்லுகிறார், யோசேப்பின் வாழ்க்கையில வந்த கொடிய நாட்கள் அல்லது தோல்வியுற்ற காலங்கள் சில நாட்கள் அல்ல, பல வருடங்கள் என்று எழுதுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தால் அது சில காலங்கள், மேபி சில மாதங்கள். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த மிக கடினமான சூழ்நிலைகள் அவன் வாழ்நாள் முழுவதும் அவனை அதிக அளவில் பாதித்ததையும் அதன் பிறகு அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் நாம் சிந்திக்கிறோம். முதலாவது காரியம் யோசேப்பின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், நம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், முதலாவது காரியம், ஜோசப் ஹட் க்ளோஸ் என்கவுண்டர் வித் காட். யோசேப்பு தேவனோடு கூட ஒரு நெருங்கின தொடர்பில் அவன் வாழ்கிறவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை குறித்து சுருக்கமாக சொல்லும் பொழுது, நான் சொன்ன வண்ணமாக அநேக சூழ்நிலைகளில் அவன் தேவனை அல்லது தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை எப்பொழுதும் அவன் காத்து கொள்கிறவனாக இருந்தான். அநேகர் வேதத்திலே தேவனை சந்தித்தார்கள், தேவனோடு பேசினார்கள், தேவனோடு நடந்தார்கள். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கை அவர்கள் எல்லாரை காற்றிலும் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் அங்கே யோசேப்போடு தேவன் இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் அங்கே வேதத்திலே பட்டியலிடப்படுகிறது. நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். போதும். 3 வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று மற்றவர்கள் பார்க்கிறார்கள். போதும். 21 வசனம், கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். போதும். அவனோடே தேவன் இருந்தார். அதை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்து. It is not a one event or in once in a while, but the regular or the தொடர் நிலையை நாம் பார்க்கிறோம். 23 வசனம், அவன் அங்கே பார்த்தீங்கன்னா, தேவன் அங்கே கர்த்தர் அவனோட இருந்தபடியினால், தேவன் அவனோடு இருந்ததினால் சில மாற்றங்களை அங்கே கண்டான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ யோசேப்பு தேவனோடு உள்ள நெருங்கின உறவில் இருந்தான் என்று சொன்னால், தேவன் முதலாவது யோசேப்போடே இருந்தார். God was with Joseph. எல்லா காலங்கள் எந்தெந்த காலங்கள் நாம் வாசித்த இந்த நான்கு வசனங்களின் காலங்களை குறித்து பார்க்கும்போது, பிரியமானவர்களே, தேவன் எப்படி இருந்தாராம், God was surrounded Joseph with his love and his care. தேவன் யோசேப்பை சுற்றிலும் தம்முடைய அன்பையும் தம்முடைய பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைத்திருந்தாராம். எனவேதான் யோசேப்பின் வாழ்க்கையில அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் துக்கித்து போகவில்லை, எந்த ஒரு நிலையிலும் அவன் மனம் கசந்து அவன் போகவில்லை. தேவன் யோசேப்போட இருந்தது அவன் அனுதின வாழ்க்கையில் வெளிப்பட்டது. அவன் இருந்த வீட்டில் அவனை கண்டவர்கள், அவனோடு பேசுகிறவர்கள் அவனிடத்தில் தேவன் இருப்பதை கண்டார்கள். அவன் தேவன் அவனோடு இருப்பதனால் வேதம் சொல்கிறது, he was prospered, அதாவது காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எதை செய்தாலும் அது வாய்த்தது. அவன் இருந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் இருந்த சிறைச்சாலையில் அவனுக்கு தயவு கிடைத்தது. அவனுடைய வாழ்க்கையின் பக்கங்களில் எல்லாவற்றிலும் மாற்றங்களை அவன் உருவாக்கினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தனிமையாக இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையை சுமந்து செல்வதும் தேவன் ஒரு மனிதனோடு இருந்து அவன் வாழ்க்கை நடப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாச தன்மையை யோசேப்பின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், யோசேப்பு தேவனோடு கூட இருந்த அந்த நெருக்கத்தின் விளைவாக அதனுடைய விளைவு எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால், God revealed things through dreams. அவனுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக மாறினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, That is the way God encountered his people. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு, தன்னை காண்பிப்பதற்கு ஆண்டவர் பல வழிகளை பயன்படுத்துகிறார். சில இடங்களில் தீர்க்கதரிசி மூலமாக பேசுவார், சில இடங்களில் வசனங்கள் மூலமாய் பேசுவார், சில இடங்களில் திருஷ்டாந்தங்களாக தரிசனங்கள் மூலமாய் பேசுவார், சில இடங்களில் தேவன் கனவுகள் அல்லது சொப்பனத்தின் வழியாக பேசுவார். இங்கு வேத வசனத்திலே பார்க்கும்போது 37வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் அவன் இரண்டு வெவ்வேறு சொப்பனங்கள் வழியாக தேவன் அவனோடு கூட பேசுகின்றான். அநேக கனவுகளை நாமும் கூட அனுதினமும் நம்முடைய இரவல நித்திரையில் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இடத்துல யோசேப்பு கண்ட கனவு, இட் வாஸ் நாட் அ சிம்பிள் ட்ரீம், அது ஒரு சாதாரண கனவு அல்ல. இட் வாஸ் ஃபில்ட் வித் மீனிங், அதில் அநேக காரியங்கள் உள்ளடக்கிய ஒரு சொப்பனம். அவனுடைய எதிர்காலம் அங்கே அந்த கனவுக்குள்ளாக புதைந்திருந்தது. தேவனுடைய திட்டம் அந்த கனவுக்குள்ளாக புதைந்திருந்தது. தேவனுடைய ஆலோசனைகள் அந்த சொப்பனத்திற்குள்ளாக இருந்தது. சொல்லிக்கொண்டே போகலாம், இது ஏதோ பகலில் படுத்துக்கொண்டு பார்த்த ஒரு, இட் வாஸ் நாட் அ டே ட்ரீமிங், அல்லது நாம சிந்தித்து பேசின ஒரு காரியம் அல்ல. மாறாக தேவன் செய்ய போகிறதை தீர்க்கமாக வெளிப்படுத்தினதை நாம பார்க்கிறோம். பல வருடங்களுக்கு பிறகு அவன் கண்ட தரிசனம் நிறைவேறுகிறதை நம்ம கண்டோம். அவனும் அவனுடைய சகோதரர்களும் முன்னிற்பதும் அவன் கண்ட சொப்பனத்தை போல ஒரு நாளில் அவன் அதை என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் உணர்ந்து கொண்டான். இந்த சொப்பனம் காண்கிறது மாத்திரமல்ல, அதற்கு பதில் சொல்லுகிற அல்லது சொப்பனம் மற்றவர்களுக்கு வரும்போது சொல்லுகிற வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவன் அநேக நேரங்களில் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், பான பாத்திரக்காரனுக்கும் அங்கே சுயம்பாகிக்கும் அவன் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை திரும்ப நினைப்பூட்டுகிறான். என்ன சொல்றான் தெரியுமா, வாசியுங்கள் அங்கே 42வது அதிகாரத்தில், 40வது அதிகாரம் 9வது வசனம், பாருங்க அவன் சொல்றான். அவன் ஒரு சொப்பனத்தை கண்டுவிட்டு அந்த சிறைச்சாலையில அவன் இடத்துல சொல்லுகிறான், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அதுல ஒரு திராட்சை செடியை பார்க்கிறான். அதே போல அங்கே சொப்பனம் சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு யோசேப்பு சொன்ன பதில் தான் மிக முக்கியமானது. 8வது வசனத்தை வாசியுங்கள், அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்ல ஒருவரும் இல்லை, அதற்கு யோசேப்பு சொல்றான். பாருங்கள், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்கு உரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள், அது தேவனுக்குரியது, அதை தேவன் தான் அதற்கு பதில் சொல்லுவார். ஆனால் சொப்பனத்தை என்னிடம் சொல்லுங்கள். காரணம் என்ன? நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவன், நான் தேவனோடு கூட இணைந்து இருக்கிறவன். அதன் அர்த்தத்தை தேவன் சொல்லுவார் என்று சொல்லுகிறான். அதே போல அவன் சொன்னான், இரண்டு பேருக்கும் நடக்க போகிற நிகழ்வை குறித்து அவன் சொன்னான். ஒருவன் உயர்த்தப்படுவான், ஒருவன் கொலை செய்யப்படுவான் என்று சொல்லி அவன் சொன்னது நடந்தது. பிரியமானவர்களே, அதே வார்த்தையை தான் அங்கே யோசேப்பு இன்னொரு இடத்திலையும் பயன்படுத்துகிறான். எங்கே என்று சொன்னால், அங்கே எகிப்து தேசத்தில் இவன் கண்ட தரிசனத்தை பார்க்கும் 41 அதிகாரத்தில் பார்க்கும் போது, அங்கே பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்திற்கு அவன் அர்த்தத்தை சொல்லுவதற்கு என்பதாக அவன் சொன்ன வார்த்தைகளை பாருங்க. அங்கே 16 அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். பிரியமானவர்களே, எந்த ஒரு நிலையிலும் தன்னிடத்தில் இருக்கிற தேவன் தன் மூலமாக செய்வதற்கு அவன் தன்னை மேன்மைப்படுத்தி காண்பிக்க விரும்பவில்லை. மாறாக தன்னை மறைத்து கொண்டு சொப்பனத்தின் அர்த்தத்தை நான் சொல்லுவேன், ஆனால் அது தேவனுக்கு உரியது, தேவனே அதை வெளிப்படுத்தினான் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இதுதான் தேவனோடு கூட நெருக்கமாக வாழும் வாழ்வின் ஒரு அனுபவம். நம்ம புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் போது, அங்கே நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் சொப்பனம் காண்பார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. இது காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட தங்கி இருக்கிற அவர் விரும்புகின்றார். அந்த காலங்கள் வரும் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, ஆண்டவர் யோசேப்போடே நெருக்கமாக வாழ்ந்தார் என்று சொல்லும் பொழுது அதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது. இப்போ ஒரு அதிகமாய் நம்முடைய ஊர் பழமொழி கூட சொல்லுவாங்க, உன் நண்பனுடைய பெயரை சொல், உன்னுடைய குணங்களை நான் சொல்லுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட நண்பர்களோடு இருக்கிறோமோ அதே போல நம்முடைய குணங்கள் மாறிவிடுகிறது. தேவனிடத்தில் இருந்த தன்மைகள் எல்லாம் யோசேப்பின் மூலமாக வெளிப்பட்டது. தேவனுடைய தன்மை என்ன? அவர் சகலத்தையும் அறிந்தவராக தேவன் இருக்கிறார். யோசேப்பும் வரும் காலங்களை அறிகிறவனாக அங்கே அவன் காணப்பட்டான். தன்னுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை அறிந்திருந்தான், தேசத்தின் எதிர்காலத்தை அறிந்திருந்தான், நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்தவனாக இருந்தான். தேவன் வல்லமை உள்ளவர், அவர் காரியங்களை செய்கிறவர் என்பதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய வல்லமை என்ன செய்யும்? மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி போடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே யோசேப்பு தன் சொந்த வாழ்க்கையில தன் சிறையில் இருந்த காலம் அவன் தேசத்தின் உயர் பதவியில் செல்வதையும் அவன் அறிந்திருந்தான். கர்த்தர் ஒரு நாளில் என்னை கொண்டு போய் என்ன செய்வார்? இந்த தேசத்தில் உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவர் அதை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். இன்னொரு காரியத்தை பார்க்கும் போது, தேவன் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை யோசேப்பு தன் வாழ்க்கையில அவன் பார்க்கிறான். அவனுடைய வித்தியாசமான பல்வேறு சூழ்நிலைகளில் தேவன் அவனோடு இருப்பதை அவன் உலகத்தில் காண்பிக்கிறவனாக இருந்தான். ஒருவேளை தேவனுடைய தன்மைகள் இல்லாத ஒரு மனிதனாக தேவன் நம்மை வைக்கவில்லை. தேவனை சந்திக்கிற மனிதன் தேவனை போல மாறுகின்றான், தேவனுக்குரிய தன்மைகளை தரித்துக் கொள்ளுகிறான். அதை தான் யோசேப்பு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்தம் அவனுக்குள் இருந்தது. அவன் சொல்லுகிறான், நான் எப்படி இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்வேன்? தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவன் பரிசுத்த தன்மையை உலகத்துக்கு காண்பித்தான். தேவன் அன்பானவர், அவன் தன் சகோதரர்களையும் தன்னிடத்தில் வந்த எல்லாரும் மீதும் அன்பு காட்டுகிறவனாக மாறினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸோ முதலாவது காரியம் யோசேப்பின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்று சொன்னால், அவன் ஹீ ஹேட் எ க்ளோஸ் என்கவுண்டர் வித் காட், தேவனோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு உறவில் அவன் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் யோசேப்பின் வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னவென்று சொன்னால், அவன் வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்களும் பாடுகளை நம்ம பார்க்கிறோம். The sufferings and the test of Joseph, அவனுடைய வாழ்க்கையில வந்த பலவிதமான பாடுகள், பலவிதமான அவருடைய வாழ்க்கையில வந்த சோதனைகள், அவைகளின் வழியாக அவன் எப்படி தன்னை வைத்து காத்து கொண்டான் என்பதை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்த சோதனைகள் அல்லது அவனுக்கு வந்த பலவிதமான உபத்திரவங்கள், அவைகள் பார்க்கும்போது அவன் வாழ்நாள் முழுவதும் அதனுடைய பாதிப்புகளும் இருந்தது, அதனால் ஏற்பட்ட மாற்றங்களும் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு மறைவான அல்லது வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்தது அல்ல, அவன் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் சோதனைகளும் பலவிதமான பாடுகளும் உபத்திரவங்களும் வந்ததை நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவனுக்கு வந்த மிகப்பெரிய சோதனை என்னவென்று சொன்னால், தன்னுடைய சொந்த உறவுகள் மூலமாக வந்த எதிர்பாராத சோதனை. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கெல்லாம் அந்த சம்பவம் நன்றா தெரியும். 37வது அதிகாரத்தில் தகப்பன் அங்கே யோசேப்பை அழைக்கிறார், உன் சகோதரர் எல்லாம் ஆடு மேய்க்க போயிருக்கிறார்கள், நீ அவர்களுக்கு கொஞ்சம் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் போய் நலம் விசாரித்து விட்டு நீ வா என்று சொல்லி தகப்பன் அவரை அனுப்புகிறான். அவன் வேகமாய் கிளம்பி ஓடுகின்றான். யோசித்து பாருங்கள், அவன் போகும்போது எப்படி போயிருப்பான். மனது நிறைய ஒரு சந்தோஷம், என் சொந்த சகோதரரை நான் பார்க்க போகிறேன். நல்ல ஒரு பலவர்ண ஆடையை அணிந்திருந்தான். அது அந்த நாட்களிலே பலவர்ண ஆடை, தட் இஸ் அது ரொம்ப விலையேற பெற்ற ஒரு ஆடை, அதை அணிந்து கொண்டான். அது மாத்திரமல்ல, தன் சகோதரை தேடுகிறான். 16வது வசனம், 37வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை அவன் சகோதரை தேடுகிறான், எங்கே என் சகோதரர்கள். அங்கே இருக்கிற மக்களிடத்தில் கேட்கிறான். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் மனதில் இவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என் சொந்த சகோதரர் எனக்கு துரோகம் பண்ண போகிறாள் என்று சொல்லி வேகமாய் ஓடி போய் தன் சகோதரை பார்க்கிறான். தூரத்தில் அவன் வரும்பொழுது அவன் சகோதரர்கள் அவனை கண்டார்கள். அதன் பிறகு யோசேப்பின் வாயில் என்ன வார்த்தை வந்தது என்பது எழுதப்படவில்லை. ஆனால் யோசேப்பு பின் நாட்களில் தன் சகோதரரை சந்திக்கும் போது அவன் சொன்ன வார்த்தைகள் இருந்து அவன் இந்த நாளில், அதாவது தன் சகோதரருக்கு முன்பாக அவர்களை பார்க்க சென்ற பொழுது அவன் என்ன நினைத்திருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அங்கே என்ன நடந்தது பாருங்க. அவன் அருகில் போகிறான், அவர்கள் திட்டமிட ஆரம்பித்தார்கள், அவனை கொலை செய்ய வேண்டும். அவனுடைய ஆடையை அவனை விட்டு பிடுங்கினார்கள். அவனுடைய என்ன செய்தார்கள், தகப்பனிடத்தில் பொய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டார்கள். அவனை ஒரு குழியிலே தள்ளினார்கள். அவன் கொண்டு வந்த ஆகாரத்தை எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். அவனுக்கு கொடுத்ததாக அங்கு வேதம் சொல்லப்படவில்லை. 20 வெள்ளி காசுக்கு அவனை விலை கிரயமாக விற்று போட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எதிர்பாராத சூழ்நிலையில் அவன் எப்படி இருந்தான் என்று சொன்னால், அவன் அவர்களுக்கு விரோதமாக அவர்களிடத்தில் போராடவில்லை, அவர்களை எதிர்க்கவில்லை, அவர்களை மிக அமைதியாக, அவர்கள் என்னென்ன வழியிலெல்லாம் நடத்தினார்களோ அந்த வழிகளிலெல்லாம் அவன் நடந்து வந்தான் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களில் ஒரு சின்ன காரியம் வந்துவிட்டவுடன் நாம் தேவனை அல்ல நம்முடைய முழு பலத்தை கொண்டு போராட ஆரம்பிக்கின்றோம். ஆனால் அவனோ தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறான். அவன் மனதில் கசப்புகள் வளரவிடவில்லை. அவன் மனதில் தன் சகோதரர்கள் ஏமாற்றினதோ, தன் சகோதரர்கள் குழியில் தள்ளினதோ, அவனை கொலை செய்ய திட்டமிட்டதோ, விற்பனை செய்ததோ அவன் மனதில் கொஞ்சம் கூட கசப்புகளை உருவாக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே கசப்புகளை வளர விடுவது ஒரு நாள் அல்ல, இன்னொரு நாளில் அது பெரிய ஆபத்தை கொண்டு வரும். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அதே போல் அவன் வாழ்க்கையில் வந்த இரண்டாவது மிக பெரிய சோதனை என்னவென்று சொன்னால், அவனுடைய ஆவிக்குரிய அல்லது தேவனோடு அவன் நடந்து வருகின்ற அந்த அனுபவத்திற்கு வந்த ஒரு சோதனை. அவன் இப்போது அந்நிய தேசத்திலே அவன் சென்று விட்டான். 39வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அங்கு போர்த்திபாரினுடைய மனைவி அவனை எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி அவனை துர்ப்பிரயோகம் பண்ணும்படியாய், தவறாக நடத்தும்படியாய் அவள் திட்டமிடுகிறாள். அதில் வர்ற ஒரு சில வார்த்தைகளை பாருங்கள். 39வது அதிகாரம் 7வது வசனம், அவன் மேல் கண் போட்டாள். முதலாவது அவளுடைய வாழ்க்கையில் அவனை தவறாக நடத்த நினைத்தாள். அவள் என்ன செய்தாலாம், 10வது வசன வாசியுங்கள், பாருங்கள், அவள் நித்தம் நித்தம், இட் இஸ் நாட் ஒன் டே, ஏதோ ஒரு நாள் தவறாக அவள் பேசினால், தவறாக அழைத்தால் அல்ல, நித்தம் நித்தம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு கொடிய ஒரு காலகட்டத்தில் அவன் வாழ்ந்திருப்பான். வீட்டுக்கு போகும் பொழுதெல்லாம், அங்கே சாப்பிட போகும் பொழுதெல்லாம், அந்த வீட்டில் அவன் தங்கியிருக்கிற நேரத்தில் எல்லாம், இவனை அவள் பார்க்கும் போதெல்லாம் நித்தம் நித்தம் அவள் அவனை பாவம் செய்வதற்கு தூண்டுகிறாள். இன்றைக்கு ஒரு முறை பாவம் செய்வதற்கு சான்ஸ் கிடைத்தாலே விழுந்து போகின்ற உலகத்தில் பல நாட்கள் பல சூழ்நிலைகள் அவனை நெருங்கின பொழுதும் அவன் அந்த பாவத்தில் விழவில்லை. அடுத்து பாருங்க 11வது வசனத்துல, இப்ப இன்னொரு ஒரு சூழ்நிலை வருகிறது. அது என்ன சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அங்க வீட்டில் ஒருவரும் இல்லை. அவன் நினைச்சிருப்பான், இட்ஸ் a very very good chance, இது ஒரு நல்ல சான்ஸ், இன்னைக்கு என்ன செய்து விடலாம், எதையாவது ஒரு தப்பை செய்து விடலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, யாருமே இல்லாத இடம் என்று வரும்பொழுது மனிதனுடைய மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் தான் அவன் யார் என்பதை உறுதி செய்கிறது. ஆனால் அவன் அப்படிப்பட்ட யாரும் இல்லாத நேரத்தில் அவன் அந்த வீட்டிற்குள் இருந்தான், அந்த ஸ்திரீ இருந்தாள். எவ்வளவு ஒரு சோதனையின் உச்சகட்டம் என்று யோசித்து பாருங்கள். அவனுடைய மனதில் இருந்த எவ்வளவு பெரிய, அவன் தேவனோடு இருக்கின்ற மனிதன், அவனுக்கு வந்த சோதனை பாருங்கள், அங்கு யாருமே இல்லை. அது எதை காண்பிக்குது என்று சொன்னால், பிசுக்குள் பிரியமானவர்களே, நோ ஒன், இட் இஸ் அ கிரேட் சான்ஸ். இதுல எந்த பாவம் செய்யலாம், யாரும் இல்லை, வீட்டு மனிதர் யாரும் இல்லை, யாரும் பார்க்க மாட்டார்கள். அதோடு கூட நின்று விடவில்லை. 12வது வசனத்துக்கு வாருங்கள், போதும், இப்பொழுது அவள் அவனுக்கு நெருக்கமாக வந்து விட்டான். அவன் வஸ்திரத்தை பிடிக்கிற தூரத்தில் இருந்தால் என்று சொன்னால், ஆல்மோஸ்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹிம். தூரத்தில் இருந்து நித்தம் நித்தம் பேசினவள், வீட்டில் யாருமே இல்லை என்ற நிலைக்கு வந்தவள், இப்பொழுது அவன் அருகில் வந்து அவன் ஆடையை பிடித்துக் கொண்டாள். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை யோசேப்பு நினைத்திருந்தால் பாவத்தில் விழுந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு அந்த இடத்தில் என்ன செய்தானாம், அவன் தன் ஆடையை விட்டுவிட்டு ஓடினானாம். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் அதனால் வந்த லாபம் என்ன, அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன, அவனோ அங்கே என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் தவறாக குற்றம் சாட்டப்பட்டான். ஆனால் அவன் மனதில் இருந்த எண்ணம் என்ன தெரியுமா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி. அவன் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியமாக தான், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி. பில்லி கிராம் இடத்தில் கேட்டார்கள், நீங்கள் ஒரு மனிதனுடைய தவறை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள். அவர் சொன்னாராம், அவர் லார்ட் இஸ் த ஃபைனல் ஜட்ஜ், உலகத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களிலும் நீங்கள் நல்லவர் என்று சாட்சி பெற்றாலும் கடைசி நீதிபதி ஒருவர் வந்து நிற்பார். அவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், மை பெலவர் சன், மை பெலவர் டாட்டர், எனக்கு பிரியமான மகனே மகளே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பாவம் செய்த அந்த பாவம் செய்வதை தவிர்த்து விட்டு தன் ஆடையை விட்டுவிட்டு அவன் ஓடினான், தவறாக பழிசாற்றப்பட்டான். வாழ்க்கையில் என்னாலும் வெற்றி உள்ளவர்களாக வாழ்வதை காட்டிலும் எப்பொழுதும் தேவனுக்குள் தேவன் விரும்புகிறவர்களாக வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. அதைதான் தேவன் விரும்புகிறார். எனவே அப்போ முதல் அவனுக்கு வந்தது, எதிர்பாராத தன் சொந்த சகோதரர்கள் எதிர்ப்புகளை சந்தித்தான், அதிலும் அவன் கசப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அவன் தவறாக பழிசாற்றப்பட்டு அவன் ஓடினான், அங்கும் அவன் பாவத்தில் விழவில்லை. அந்த சோதனையான நேரத்திலும் அவன் தப்பித்துக் கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது ஒரு நிலைக்குள்ளாக வருகிறான். அந்த நிலை என்னவென்று சொன்னால், அவன் சிறையிலே போய் அமர்ந்திருக்கின்றான். சிறையிலே ஒரு இரவில் அங்கே இருவர் வருகிறார்கள், பான பாத்திரக்காரனும் அவனுடைய சுயபாகியலின் தலைவனும் வருகின்றான். அந்த பட்லர் அந்த பேக்கர் ரெண்டு பேரும் இருக்கிறார்கள். ரெண்டு பேர் சொப்பனத்திற்கும் பதில் சொல்லுகிறான், அவர்கள் அவனை மறந்து விட்டார்கள். 41வது அதிகாரம் முதல் வசனத்தை சொல்லும் போது, 2 வருடம் சென்ற பின்பு, ஆல்மோஸ்ட் 2 வருட காலம் நன்மை பெற்றவர்கள் மறந்து போனார்கள். ஒருவேளை நம்ம ஒருத்தருக்கு ஒரு நல்லது செஞ்சா அவர்கள் ஏதாவது நல்லது நமக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். நான் இந்த வார்த்தையை குறித்து இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஒருவேளை 2 வருடத்திற்கு முன்பதாகவே அந்த பான பாத்திரக்காரன் போய் தன்னுடைய அங்கே ராஜாவிடத்தில் சொல்லி இருப்பான் என்று சொன்னால், 2 வருஷத்துக்கு முன்னே அவனுக்கு விடுதலை கிடைத்திருக்கும். ஆனால் அவன் தேசத்தின் பிரதம மந்திரியாக மாறியிருக்க முடியாது. ஏனென்றால் 2 வருஷத்துக்கு முன்னே இருந்த சூழ்நிலை வேறு, அப்பொழுது ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வரவில்லை. அவன் மறந்தான். அவனுடைய மறந்த சூழ்நிலையும் நன்மையாக இவன் எண்ண ஆரம்பித்தான். இன்றைக்கு சிலர் நம்முடைய நாம் செய்த நன்மைகளை மறந்து விட்டாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நினைவுபடுத்த வேண்டிய தேவன் ஒரு நாள் நினைவுபடுத்துவார். தேவன் ஒரு நாள் அவனுக்கு நினைவுபடுத்தினார். எப்ப நினைவுபடுத்தினார்? அங்கே சொப்பனம் கண்ட பார்வோனுக்கு முன்பதாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது நினைவுபடுத்து அவனுடைய மனசுல நினைவு வருகிறது. ஐயோ, ஒரு எபிரேய ஒரு சிறுவன் ஒருவன் இருந்தானே சிறைச்சாலையில், அவன் எங்களுடைய கனவுகளை எல்லாம் கேட்டவுடன் அவன் அர்த்தம் சொன்னான். அவன் அங்கே பார்வோனுடைய தரிசனத்திற்கும் அந்த சொப்பனத்திற்கும் அர்த்தம் சொல்ல முடியும் என்று சொல்லி அவன் சொல்ல ஆரம்பித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு சரியான நேரத்தை வைத்திருக்கிறார், ஒரு சரியான சூழ்நிலையை வைத்திருக்கிறார், ஒரு சரியான வாழ்க்கையின் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு நாளில் எல்லாவற்றையும் சரியாக தேவன் செய்து முடிக்கின்றார். அதுதான் யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த சோதனைகளும் பாடுகளும் அது வீணாக போகவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த சோதனைகள் வழியாக அவன் கடந்து வந்த பொழுது அவன் தன்னை காத்து கொண்ட அந்த விதங்கள், கசப்பு வராத நிலைக்கு அவன் தன்னை வைத்திருந்தான். பாவத்தில் விழாதபடி தன்னை காத்து கொண்டான். எல்லாரும் மறந்த பொழுதும் அதை அவன் பெரிதாக நினைக்கவில்லை. உள்ள மனசில் அவன் நினைச்சிருக்கான், ஐயோ வெளியே இவ்வளவு என்னோடு இருந்தவர்கள் இப்ப வெளியே போயிட்டாங்க, அட்லீஸ்ட் ராஜாவோடு கூட நின்று கொண்ட அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் என் வாழ்க்கை மாறியிருக்கும் என்று கூட அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் அதை அதன் வழியாக செய்ய விரும்பவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே யோசேப்பினுடைய பாடுகள், அவனுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகள், அவன் வாழ்க்கையில் அவன் அநேக உண்மைகளை கற்றுக்கொண்டான். நிறைவாக யோசேப்பின் வாழ்க்கையில் உள்ள இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், த யூனிக்னஸ் ஆஃப் ஜோசப், அவனிடத்தில் இருந்த தனித்தன்மை என்ன. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு யூனிக்னஸ் கொடுத்திருக்கார். எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. எல்லாரும் மற்றவர்களைப் போல இருப்பதில்லை. ஆனால் அவனுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால், ஹி வாஸ் அ மேன் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். அவன் ஒப்புரவாகுதலுக்கு ஆசைப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஒப்புரவாகுதலை அவன் விரும்பினான். அவனுடைய ஒப்புரவாகுதல் எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரர்கள் அவனை தன்னை விட்டு தூரமாக தள்ளி போட்டார்கள். இவன் எங்களுக்கு தேவையில்லை. அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனை கொலை செய்ய திட்டமிட்டு அவனை தூரம் தள்ளினார்கள். அவனும் 45 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், தன் சகோதரை அருகில் வர சொல்கிறான். கமான், டோன்ட் கோ ஃபார் அவே, எனக்கு அருகில் வா என்று அழைக்கிறான். That is the way of reconciliation. என்னை தூரப்படுத்தினவர்களை நான் அருகில் அழைப்பது. எந்த ஒரு ஆறுதலும் இல்லாமல் அவனை தனிமையாக விட்டு விட்டார்கள். குழியில தள்ளிட்டு அணியரிடத்தில் விற்றார்கள். அவன் சொல்றான், இனி நீங்க பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், இந்த தேசத்தில் தேவன் என்னை உயர்ந்த பதவியில் வைத்திருக்கிறார். அவர்களை அவன் என்ன செய்கிறான், he was comforting them. அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கல, அவன் கம்ஃபர்ட் பண்ணான். அது மாத்திரமல்ல, அவன் சகோதரர்கள் இவனை சாகடிக்க வேண்டும் என்று எத்தனை பண்ணினார்கள். ஆனால் அவனோ, தன் சகோதரர்களும் சகோதரர் குடும்பமும் என்றென்றும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டான். அதனால்தான் சொல்றான், போயிட்டு உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், தகப்பனார் எல்லாரும் என்ன செய்யுங்கள், அழைத்துக் கொண்டு வாருங்கள். இது விசாலமான இந்த தேசத்தில் எல்லாம் இருக்கிறது. இந்த தேசத்தின் நன்மையான கோசேனில் வந்து நீங்கள் தங்குங்கள் என்று சொல்லி யார் தன்னை அழிக்க நினைத்தார்களோ அவர்களை வாழ வைத்து பார்த்தான். இவன் வந்து எகிப்துக்கு வரும்போது ஒட்டகத்தில் வந்தான். அதுவும் ஒட்டகத்தில் நிறைய சரக்குகளை எல்லாம் தூக்கி கொண்டு வருகிறவர்களோடு கூட ஒரு சரக்கு மூட்டையைப் போல இவன் வந்தான். ஆனால் தன்னுடைய சொந்த சகோதரர்களையும் சகோதரி குடும்பத்தை எல்லாம் அழைத்து கொண்டு வருவதற்கு ஹி சென்ட் அ சேரியட், ரதத்தை அனுப்பினான். இந்த வேதம் சொல்கிறது. யோசித்து பாருங்க, நானே வந்த வழி நானே திருட்டு ட்ரெயினில் வந்தேன், அதுபோல் நீங்களும் ஓடி வாருங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களை பெஸ்ட்டு, அந்த நாட்களில் எகிப்து தேசத்தில் இருந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரதத்தை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான். சகோதரர்கள் தன்னுடைய சொந்த பலவர்ண ஆடையை பிடுங்கி கொண்டு போனார்கள். இப்போ அவன் சொல்கிறான், எகிப்து தேசத்தினுடைய உச்சிதமான ஆடைகளை அவர்களுக்கு கொடுத்தான். த பெஸ்ட்டு க்ளோத்ஸ் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தினுடைய நல்ல உயர்ந்த வஸ்துக்களை கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஒப்புரவாகுதல் என்பது நாம் திரும்ப செய்வது, நாம் எதை திரும்ப செய்கிறோமோ அதுதான் ஒப்புரவாகுது. ஒருவர் எனக்கு தீமை செய்ய நான் அவருக்கு தீமை செய்வது அது ஒப்புரவாகுதல் அல்ல. ஒருவர் எனக்கு தீமை செய்யும் போது நான் நன்மை செய்ய வேண்டும். எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட ஒப்புரவானார் என்று பவுல் சொல்லுவதன் அர்த்தம் என்ன? நாம் அவருக்கு செய்த வண்ணமாக அல்ல, அவரை சிலுவையில் அறையும் என்று கதறினவர்களை பார்த்து மன்னியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றாரே, அதுதான் ஒப்புரவாகுதலின் அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் யோசேப்பினுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால், ஹி வாஸ் அ மேன் ஆஃப் ரெகன்சிலியேஷன். அவன் ஒப்புரவாகுதலுக்கென்று தான் பெற்றுக்கொண்டதை அல்ல, தான் குறைவுபட்டதை அல்ல, தன்னிடத்தில் இருக்கிற நிறைவை திரும்ப கொடுக்கிறவனாக மாறினான். ஹி வாஸ் அ மேன் ஆஃப் இன்டிகிரிட்டி. அவன் நேர்மையான ஒரு மனிதனாக இருந்தான். ஹி வாஸ் ஆல்வேஸ் ஃபெய்த்ஃபுல் ஈவன் ஃபார் த லிட்டில் திங்ஸ். சின்ன சின்ன காரியங்களில் உண்மையாக இருந்தான். When we are faithful in small things, God will prepare big things for us. நமக்காக தேவன் பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணுவாராம். எப்பொழுது நம்ம கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திற்கு அதிபதியாக மாறுகிறான் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவனுடைய இன்டிகிரிட்டி, அவனுடைய உண்மை நேர்மைத்தன்மை அவன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும், அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளிலும் உண்மையாகவே இருந்தான். தேசத்தின் தலைவனாக இருந்த பொழுதும் சரி, அங்கே சிறையில் இருந்த காலத்திலும் சரி, அவன் அங்கே போர்த்திபாரனுடைய வீட்டிலே அவன் வேலை செய்த பொழுதும் ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நெவர் மிஸ்யூஸ்ட் த பவர் ஆர் திங் வாட் அவர் என்ட்ரஸ்டட் ஆன் இஸ் ஹேண்ட். அவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டதை ஒன்றையும் கூட அவன் தவறாக பயன்படுத்தவில்லை. எல்லாவற்றையுமே தீர்க்கமாக அதை அவன் பயன்படுத்தினான். ஸோ காட் அவனுடைய யுனிக்னஸ் என்னவென்று சொன்னால், அவன் தேவனோடு நடந்தான் என்று சொன்னால், அவன் தேவனை பிரதிபலித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசியாக நம்ம பார்க்கும்போது ஹி வாஸ் அ மேன் ஆஃப் ஃபர்கிவிங். அவன் ஒரு மன்னிக்கிற மனிதனை நம்ம பார்க்கிறோம். அங்கே 45 அதிகாரத்தில் தன் சொந்த சகோதரர்கள் ரெடி டு ஃபர்கிவ் இன் அன்லிமிட்டட் வே. கொஞ்சம் மன்னிப்பு அல்ல, பெரிய மன்னிப்பை கொடுக்குறான். நாட் கீப்பிங் எனி திங் இன் மைண்ட், தன் சிந்தனையில் வைத்து கொண்டு மன்னிக்கவில்லை. ரெடி டு ஷேர் எவ்ரி திங் வாட் ஆல் ஹி ஹேட், எல்லாவற்றையும் தன்னிடத்தும் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிறான். மன்னிப்பையும் சேர்த்து கொடுக்கிறான். அண்ட் ரெடி டு அக்செப்ட், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படியே வாங்க, அதுதான் அவனுடைய மன்னிப்பானது. மன்னித்த பொழுது அவன் வாழ்க்கையில் கண்ட காரியம் 45 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் தன் சகோதரரை மன்னித்ததினால் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டான், தன்னுடைய சகோதரர்களை ஏற்றுக்கொண்டான். அவர்களுக்கு இனி எந்த பயமும் வேண்டாம் என்று சொல்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து காலத்தில் யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், யோசேப்பு தேவனோடு கூட நடந்தான். அவன் நடந்தது அவன் வாழ்க்கையின் சகல பக்கங்களிலும் பிரதிபலித்தது. நாம் ஆண்டவரோடு நடக்கிறோமா? நடக்கிற அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது அனுதின வாழ்க்கையின் பக்கங்களில் வெளிப்பட வேண்டும், எல்லா காலங்களிலும் வெளிப்பட வேண்டும். அப்படி நாம் வாழும்போது கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் அவருடைய கிருபைகளினால் பாதுகாத்து அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவார். கர்த்தர் தாமே திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. ஆமென்.